بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا، وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أمن هو قانت آناء الليل ساجدًا وقائمًا يحذر الآخرة ويرجو رحمة ربه، قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون، إنما يتذكر أولو الألباب. وقال تعالى قل رب زدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹ்வின் அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய உலக வாழ்க்கையிலே நம்மவர்களுடைய நிலைமையை சற்று பார்த்தால், நம்மில் பலர் வாழ்க்கையின் நோக்கத்தை அறியாதவர்களாக, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ஏன் நம்மை படைத்தான், எதற்காக இந்த செல்வத்தை கொடுத்தான், எதற்காக அறிவை கொடுத்தான், எதற்காக இந்த உடல் வலிமையை கொடுத்திருக்கிறான், இந்த உலக வாழ்க்கை ஏன் கொடுக்கப்பட்டது என்ற ஞானமில்லாமல் கால்நடைகளை போன்று வாழ்வதை பார்க்கிறோம். சம்பாதிப்பது, செல்வத்தை சேகரிப்பது, பொருளாதாரத்திலே போட்டி போடுவது, பிறகு ஏதோ அவர்கள் அனுபவித்தது, பிறகு இவ்வுலகத்திலே விட்டுவிட்டு அவற்றை அவர்கள் பிரிந்து சென்று விடுவது, இப்படித்தான் ஒரு பரவலான சூழ்நிலையை பார்க்கிறோம். இதிலே முஸ்லிம்கள் என்று விதிவிலக்கு கூற முடியாத அளவுக்கு முஸ்லிம்களில் பலருடைய நிலை பலவீனமடைந்திருப்பதும் மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. பொதுவாக காஃபிர்களை பற்றித்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மறுமையை மறந்தவர்கள், இந்த உலகத்திலே வாழ்வது, குடிப்பது, புசிப்பது, இந்த உலகத்திலே இன்பத்தை தேடுவது, இதை குறிக்கோளாக வைத்து வாழ்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யாரை? காஃபிர்களை, அதாவது மறுமையை நம்பாதவர்களை, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை. ஆனால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பல தன்மைகள் முஸ்லிம்களாகிய நம்மில் உள்ள பலரின் மீது பொருந்துவதை பார்க்கிறோம். சூரா யூனுஸுடைய வசனங்களிலே அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல் லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தி துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன் உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். நிச்சயமாக எவர் மறுமையை நம் சந்திப்பை நம்பவில்லையோ, இன்ன லதீன லா யர்ஜூன லிகாஅனா, நமக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த நாளை பயப்படவில்லையோ, வரது பில் ஹயாத்தி துன்யா, இவ்வுலக வாழ்க்கையை கொண்டே திருப்தி அடைந்து விட்டாரோ, இவ்வுலக வாழ்க்கையை கொண்டு திருப்தி அடைந்து விட்டாரோ, வத்ம அன்னு பிஹா, இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியை தேடுகிறாரோ, பிறகு அல்லாஹ் சொல்கின்றான் நான்காவது தன்மையாக, வல்லதீனஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி, அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி அலட்சியம் செய்தவராக இருக்கிறாரோ, அல்லாஹுவின் சந்திப்பை நம்பாமல் பயப்படாமல் இருப்பது, உலக வாழ்க்கையை கொண்டே திருப்தி அடைவது, உலக வாழ்க்கையிலே நிம்மதியை தேடுவது, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை, மார்க்க சட்டங்களை அலட்சியம் செய்து வாழுதல், குர்ஆனை சுன்னாவை அலட்சியம் செய்து வாழுதல், இந்த நான்கு தன்மைகள் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் நரகவாதிகள், இவர்கள் நரகவாதிகள், அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நான்கு தன்மைகள் அல்லாஹு தஆலா இறை மறுப்பாளர்களாகிய மறுமையை அறியாத காஃபிர்களை பற்றி சொல்லுகின்றார். இந்த நான்கு தன்மைகள் நம் காலத்தில் இப்போது வாழக்கூடிய நம்மோடு நம்முடைய சக முஸ்லிம் சகோதரர்களிடத்திலே பெற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா? மறுமையை அவர்கள் நம்பியிருந்தால் அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை பாழ்படுத்தி இருப்பார்களா? குர்ஆனை அவர்கள் நம்பியிருந்தால், குர்ஆனுடைய சட்டங்களை அவர்கள் கற்றிருந்தால் அதை மதித்திருப்பார்களா இல்லையா? பார்க்கிறோம் என்ன தன்மைகள் இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் சொன்னானோ அந்த தன்மைகள் முஸ்லிம்கள் பலரிடத்திலே காணப்படுவதை அல்லாஹ் கூறுகின்றான். சூரத்து நஜ்மிலே, நபியே, யார் நம்முடைய உபதேசத்தை புறக்கணித்து விட்டாரோ அவருடைய நோக்கம் இவ்வுலகத்தை தவிர வேற எதுவுமாக இல்லையோ, அல்லாஹ்வுடைய உபதேசங்களை புறக்கணித்து விட்டார், இவ்வுலக வாழ்க்கையை தவிர வேறதையும் அவர் குறிக்கோளாக கொள்ளவில்லையோ, ஃபஅரிது அம்மன் தவல்லா அன் ذிக்ரினா வலம் யுரித் இல்லல் ஹயாத் அத்-துன்யா. இரண்டு பண்புகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய உபதேசங்கள், அல்லாஹ்வுடைய உபதேசம் குர்ஆனிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உபதேசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே இருக்கிறது. இந்த உபதேசங்களை யார் புறக்கணித்து விலகிவிட்டார்களோ, முதலாவது தன்மை. இரண்டாவது தன்மை, வலம் யுரித் இல்லல் ஹயாத் அத்-துன்யா, துன்யாதான் நோக்கம், இந்த உலக வாழ்க்கைதான் நோக்கம், வேறு எதுவும் அவர்களுக்கு நோக்கம் அல்ல, வேறு எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. தொழுகை தவறிவிட்டது, அதை பற்றி பொருட்படுத்த மாட்டார்கள். ஏதாவது பொய் பேசிவிட்டோம், ஆஹா பொய் சொல்லிவிட்டேனே, ஒரு தவறு செய்து விட்டேனே, அல்லது ஒரு முஸ்லிமை ஏசி இருந்தார், நான் ஒரு முஸ்லிமை ஏசி விட்டேனே, அல்லது யாருக்காவது ஏதாவது ஒரு வகையிலே அநியாயம் செய்திருந்தார், ஆஹா நான் இன்னவருக்கு இப்படி செய்து விட்டேனே, அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை செய்து விட்டேனே, ஒரு பாவத்தை செய்து விட்டேனே, ஒரு குற்றத்தை செய்து விட்டேனே என்ற மறுமையை பற்றிய பயம், அல்லாஹுடைய அறிவுரையை பற்றிய பயம், நரக தண்டனையை பற்றி உள்ள பயமெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டல்ல. துன்யா நிரம்பியதா, தன் வயிறு நிரம்பியதா, தனக்கு காசு சேர்ந்ததா, பொருள் சேர்ந்ததா, இதை தவிர அவருக்கு வேறு ஒரு குறிக்கோள் இல்லை. அல்லாஹு தஆலா இந்த ரெண்டு பண்புகளை குறித்து சொல்கின்றான். நபியே, இந்த ரெண்டு பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அவரை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஏன்? அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் அறிவுரை செய்தாலும் பலன் தராது. யார் மறுமையை குறிக்கோளாக வைக்கவில்லையோ அவர்களால் மார்க்கத்தை பின்பற்ற முடியாது. யார் மறுமையை, அந்த நிரந்தரமான நிலையான வாழ்க்கையை தன் இவ்வுலக வாழ்க்கையின் குறிக்கோளாக, லட்சியமாக, அந்த மறுமையின் வெற்றியை தேடியவராக யார் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ, அவருக்கு எத்தனை குர்ஆன் வசனங்கள் ஓதி காட்டப்பட்டாலும், நபியின் எத்தனை மொழிகள் அவர்களுக்கு முன்னால் எடுத்துரைக்கப்பட்டாலும் எந்த பலனும் இல்லை. எனவே தவல்லா, நபியை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று பார்க்கிறோம் நம் சமூக மக்கள் இந்த பொருளாதார கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், இந்த உலக வாழ்க்கையிலே பொருள் சம்பாதிப்பதற்கு துணையாக இருக்கிற கல்விகளுக்கு, அந்த தொழில் அறிவுகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மறுமையின் கல்விக்கு கொடுக்கிறார்களா? எவ்வளவு பொருளாதாரங்களை செலவு செய்கிறார்கள், எத்தனை கல்லூரிகள், எத்தனை பள்ளிக்கூடங்கள் இன்று நடக்கின்றன, இயங்குகின்றன, இயக்கப்படுகின்றன, இவற்றினுடைய நோக்கம் என்ன? உலகத்தில் உள்ள எத்தனை நம் முஸ்லிம் சகோதரர்கள் கல்விக்கூடங்களை நிறுவியிருக்கிறார்கள்,
பள்ளிக்கூடங்களை நிறுவியிருக்கிறார்கள், கல்லூரிகளை நிறுவியிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த இந்த கல்லூரிகள், இந்த கல்வி நிறுவனங்களுடைய நோக்கம் என்ன? முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். இந்த உலக வாழ்க்கை முஸ்லிம்களுக்கு செழுமையாக செழிப்பாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். பொருள் நல்ல முறையில் ஈட்ட வேண்டும். அதிகமான லாபம் தரக்கூடிய, அதிகமான மாத வருமானம் தரக்கூடிய கல்வியை முஸ்லிம்கள் அடைய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே பொருள் சம்பாதிப்பதை ஹராமாக்கவில்லை. இந்த உலகத்திலே நீங்கள் பணக்காரர்களாக ஆகுவதை அல்லாஹ் தடுக்கவில்லை. அல்லாஹ் ஒரு முஸ்லிம் பெரிய மாடி வீட்டிலே வாழ்வதை தடுக்கவில்லை. முஸ்லிம் கோடிக்கணக்கிலே செல்வத்தை சேர்ப்பதை அல்லாஹ் மறுக்கவில்லை, தடுக்கவில்லை, வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்வது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது என்ன? மார்க்கம் நமக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறது? இந்த உலகத்தின் செல்வத்தை குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த உலக செல்வத்திற்காக மார்க்கத்தை விலை பேசாதீர்கள். இந்த உலக லாபங்களுக்காக, இந்த உலகத்திலே நீங்கள் பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக, தொழில் அதிபர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை புறக்கணித்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாழாக்கி விடாதீர்கள். மறுமையை மறந்து விடாதீர்கள். நீங்கள் நிலையான இன்பத்தை அடைய வேண்டிய, உண்மையான மகிழ்ச்சியை நீங்கள் பெற வேண்டிய இடம் சொர்க்கத்திலே இருக்கிறது. அந்த சொர்க்கத்திற்கான தயாரிப்பை மறந்து விடாதீர்கள். அந்த சொர்க்கத்திற்கான அமல்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃபஅல் தாலிக் ஃபவுலாயிகஹுமுல் காஸிரூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய செல்வமோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை மற்றவற்றில் ஈடுபடுத்தி விட வேண்டாம். உங்களை அல்லாஹ்வை மறக்கும்படி செய்து விட வேண்டாம். செல்வம் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. பிள்ளைகள், குடும்பம், வாழ்க்கை வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உங்கள் செல்வம், உங்களுடைய குடும்பம் நீங்கள் அல்லாஹ்வை மறக்கும்படி செய்து விட வேண்டாம். அல்லாஹு தஆலா முஃமின்களை பற்றி சொல்லுகின்றான் சூரா அன்னூரிலே, ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரதுன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகா யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். முஃமின்களுடைய வியாபாரிகள், முஃமின்களுடைய தொழில் அதிபர்கள், முஃமின்களுடைய கோடீஸ்வரர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற இலக்கணத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் யார் தெரியுமா? அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரதுன் வலா பைஉன். அவர்களுடைய வியாபாரம், பிசினஸ், அவருடைய கொடுக்கல் வாங்கல், டிரான்சாக்ஷன், எதுவும் அவர்களை அல்லாஹ்வின் நினைவை விட்டு அவர்களை மறக்கடித்து விடாது. கொடுத்தாலும் வாங்கினாலும், வியாபாரம் செய்தாலும், எவ்வளவுதான் பெரிய தொழில்களை உலக நாடுகளிலே வளர்த்து கொண்டு சென்றாலும் அல்லாஹுவை மறக்க மாட்டார்கள். அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்ன சொல்வார்கள்? இது அல்லாஹ் கொடுத்த செல்வம் என்று சொல்வார்கள். என் திறமை, என் படிப்பு, என் கல்வி, என் அனுபவம், என்னுடைய முயற்சி என்று சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் கொடுத்தான். காரூனை போன்று இருக்க மாட்டார்கள். காரூனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், ஆனால் அல்லாஹ்வை மறந்துவிட்டு கூறினான், இன்னமா உதீதுஹு அலா இல்மின் மின் இந்தி. சூரத்துல் கஸஸிலே சொல்கின்றான், என்னுடைய திறமையால் எனக்கு கிடைத்த பொருளாதாரம் என்று அல்லாஹ்வை மறந்து பேசினான். இவர்கள் அல்லாஹ்வை மறக்க மாட்டார்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள். அல்லாஹ்வை நினைப்பதென்றால் என்ன? அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வத்திற்காக, அல்லாஹ் கொடுத்த இந்த படிப்பிற்காக, இந்த கல்விற்காக அல்லாஹுவை நினைப்பார்கள். என்னையே திருக்குறியவர்களே, ஒருவன் தன் செல்வத்திலே தன்னுடைய அந்த பொருளாதாரத்தின் அந்த மேல் மட்டத்தில் இருந்து கொண்டு அல்லாஹுவை நினைக்கிறான் என்றால் அந்த செல்வத்தை அவன் ஹராமிலே பயன்படுத்துவானா? அந்த செல்வத்தை அவன் ஆடம்பரத்திலே பயன்படுத்துவானா? அந்த செல்வத்தை அவன் அனாச்சாரத்திலே பயன்படுத்துவானா? அந்த செல்வத்தை அவன் அராஜகத்திலே பயன்படுத்துவானா? அந்த செல்வத்தை அவன் உறவுகளை துண்டிப்பதிலே பயன்படுத்துவானா? அந்த செல்வத்தை கொண்டு ஏழை மக்களின் மீது பெருமை அடிப்பதற்கு பயன்படுத்துவானா? தன்னுடைய கர்வத்தையோ தன்னுடைய மமதையோ அந்த செல்வத்தில் அவன் உணர்வானா? தன் கையில் இருக்கிற கோடிகள், அந்த கோடிகளுக்கு கோடிகள், இவற்றை எல்லாம் பார்க்கும் போது இது அல்லாஹ் கொடுத்த செல்வம் என்று நினைப்பவன், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வம் என்று நினைப்பவன் ஒரு காலம் அந்த செல்வத்தை கொண்டு பெருமை அடிக்க மாட்டான். அந்த செல்வத்தை ஹராமான வழியிலே பயன்படுத்த மாட்டான். அந்த செல்வத்தை கொண்டு சினிமா தியேட்டர்களை வாங்குவதற்கும் மது தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கும் அல்லது ஹராமான வட்டி தொடர்பான வியாபாரங்களை பெருக்குவதற்கும் அவன் சம்பந்தப்படுத்த மாட்டான். அதிலே அவன் முதலீட்ட மாட்டான். ஏன்? இது அல்லாஹ் கொடுத்த செல்வம் என்று அவன் நினைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த செல்வத்தின் முதலாளி, அல்லாஹுதான் இந்த செல்வத்தின் சொந்தக்காரன் என்று நினைப்பவன் எப்படி அல்லாஹ் விரும்பாத வழியிலே அந்த செல்வத்தை செலவு செய்வான்? உங்கள் முதலாளி உங்களுக்கு ஒரு 100 ரூபாயை தருகிறார், அதை நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்கள். இந்த முதலாளி எனக்கு 100 ரூபாயை கொடுத்திருக்கிறார், இவருக்கு விருப்பமற்ற காரியத்தை இந்த 100 ரூபாயை கொண்டு நான் செய்தால் அவர் என்னை கண்டிப்பார், என் மீது கோபப்படுவார், அதிருப்திப்படுத்துவார், மேலும் இந்த கொடுத்த செல்வத்தை என்னிடமிருந்து பிடுங்கிக் கொள்வார் என்று தெரிந்தால் அந்த தொழிலாளி அந்த 100 ரூபாயை தன்னுடைய முதலாளிக்கு பிடிக்காத காரியத்திலே செலவு செய்வானா? நிச்சயம் செலவு செய்ய மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையான முதலாளி யார், உண்மையான சொந்தக்காரன் யார்? என்றுமே உயிரோடு இருப்பவன், எதையும் நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை இது அல்லாஹ்வுடைய அருள் என்று உணர்ந்தவன் நிச்சயமாக ஹராமான வழியிலே செலவு செய்ய மாட்டான், பயப்படுவான். நான் ஒரு பைசாவை செலவு செய்தாலும் இதற்கு அல்லாஹ்விடத்திலே கேள்வி உண்டே, இந்த ஒரு பைசாவை கொண்டு இந்த ஒரு தீனாரை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் வாங்கலாம் அல்லது நரக நெருப்பையும் வாங்கலாம். ஒரு ரூபாயை நீங்கள் ஏழைக்கு தர்மம் செய்தால் நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொண்டீர்கள், நீங்கள் சொர்க்கத்தை விலைக்கு வாங்கிக் கொண்டீர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தீர்கள். இதே ஒரு ரூபாயை கொண்டு ஒரு சினிமாவிற்கு டிக்கெட் எடுத்து சென்றால், உதாரணத்திற்கு சொல்கின்றேன், இதே ஒரு ரூபாயை கொண்டு சினிமாவிற்கு டிக்கெட் எடுத்தால் அல்லது ஒரு 10 ரூபாயை கொண்டு ஒருவன் மது அருந்தினால் அல்லது ஒரு ஹராமான வழியிலே செலவு செய்தால் இவன் நரகத்தை விலைக்கு வாங்கிக் கொண்டான், அல்லாஹுவின் கோபத்தை விலைக்கு வாங்கிக் கொண்டான், சொர்க்கத்தை நரகத்திற்கு பதிலாக விட்டுவிட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மூமின்கள் மூமின்களுடைய வியாபாரிகள் ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். ஒரு ஏழை 5 வக்து தொழுகைகளை மஸ்ஜிதிலே வந்து தொழுவதிலே ஒரு பெரிய புரட்சி கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்கத்தக்கது, அவசியமானது. ஒரு முஸ்லிம் பள்ளியில் தான் 5 வேளை தொழுகையை தொழ வேண்டும், ஏழையாக இருந்தாலும் சரி செல்வந்தனாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு ஏழை 5 வக்து பள்ளிக்கு தொழுகைக்கு வருவதென்பது அது இலகுவானது, சுலபமானது. ஆனால் அதே சமயத்திலே கோடிகளிலே புரளுகிற ஒரு முஸ்லிம் செல்வந்தர் சக முஸ்லிம்களோடு அவர்களில் உள்ள ஏழைகள், அவர்களில் உள்ள தொழிலாளிகள், அவர்களிலே சாதாரண சாமானியர்கள் அவர்களோடு வந்து மஸ்ஜிதிலே நின்று அல்லாஹ்விற்கு முன்னால் தலை குனிகிறான் என்றால், அல்லாஹ்விற்கு முன்னால் அவன் சிரம் பணிகிறான் என்றால், உண்மையில் இவன்தான் அல்லாஹ்விடத்திலே அதிகம் போற்றப்படுவதற்கு தகுதியானவன். அல்லாஹ் சொல்லி இவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்கிறான், நாம் புகழவில்லை. இந்த புகழ்ச்சி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். முஸ்லிம் செல்வந்தர்கள் முஸ்லிம் வியாபாரிகள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்களுடைய வியாபாரம் பை என்றால் வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், விற்பது வாங்குவது, திஜாரத்துன் இவர்களுடைய ட்ரேட், எதுவும் இவர்களை அல்லாஹுவை மறக்கும்படி செய்து விடாது. அல்ஹம்துலில்லாஹ், ஒருவருக்கு ஒருவர் ஒன்றை விற்றால் உண்மை சொல்லி விற்பார், எடையிலே குறைவு செய்ய மாட்டார், நிறுவையிலே குறைவு செய்ய மாட்டார், எந்த வகையிலும் அவருக்கு மோசடி செய்ய மாட்டார். முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், உண்மை பேசி வியாபாரம் செய்வார். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நிலைநிறுத்துவதிலிருந்தும் இந்த செல்வங்கள், இந்த வியாபாரம், இந்த கொடுக்கல் வாங்கல் இவர்களை தடுத்து விடாது. அடுத்து சொல்லுகின்றான், கொடுப்பதிலிருந்தும் இவர்களை மறதியில் ஆழ்த்தி விடாது. ஒரு முஸ்லிம் வாலிபருக்குள்ள மூன்று இலக்கணங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒன்று, அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வின் ஹக்குகளை பேணி அவர் அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும். இரண்டாவது, வியாபாரத்தால் அவர் தொழுகையை மறந்துவிடக் கூடாது. இந்த என்ன நிலைமையிலே நம் முஸ்லிம் வியாபாரிகள் இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். தொழில், வியாபாரம், ஒரு நேர தொழுகை என்ன, ஒரு நாள் தொழுகை என்ன, ஒரு மாதத்தின் தொழுகையை கூட பாழ்படுத்துகிற மக்களை இன்று நம் முஸ்லிம் சமூகத்திலே பார்க்கிறோம். இன்னும் எத்தனை பேர் ஜும்ஆவுடைய தொழுகையை தவிர வேறு தொழுகை அறிய மாட்டார்கள், அல்லது பெருநாட்களுடைய தொழுகையை தவிர வேறு தொழுகையை அறிய மாட்டார்கள். ஆனால் கேவலம் என்ன தெரியுமா, கேவலம் என்ன, அசிங்கம் என்ன தெரியுமா, இவர்களை எல்லாம் முஸ்லிம் ஜமாத்துகளிலே, மஸ்ஜிதுடைய ஜமாத்துகளிலே இவர்களை முத்தவள்ளிகளாகவும், இவர்களை தலைவர்களாகவும், அல்லது இவர்களை அந்த ஜமாத்திலே சேர்த்து தஃப்தரிலே பெயர் வைத்திருக்கிறார்களே, இவர்களிடத்திலே முஸ்லிம் என்ற பெயரிலே சந்தா வாங்க சொல்லுகிறார்களே, இதுவல்லவா மிகப்பெரிய கேவலம், இதுவல்லவா அசிங்கத்திலே பெரிய அசிங்கம். அல்லாஹ் எந்த ஒன்றை அடையாளமாக சொல்லுகிறானா முஸ்லிமுக்கு, அந்த அடையாளத்தை பாழ்படுத்தியவர்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய ஜமாத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹுவை இறைவன் என்று சொல்லி அவனுக்கு இணை வைக்காதவர்களுக்கு தஃப்தர்கள் மறுக்கப்படுகின்றன. ஆனால் அத்தனை அனாச்சாரங்களையும் செய்து கொண்டு, அல்லாஹ்வுடைய அத்தனை கடமைகளையும் பாழ்படுத்திக் கொண்டு தொழுகையே இல்லாதவர்கள் இன்று மஸ்ஜிதிலே முத்தவள்ளிகளாக, செக்ரட்டரிகளாக, மஸ்ஜிதின் அங்க உறுப்பினர்களாக இருப்பதை பார்க்கும் போது எங்கே இந்த முஸ்லிம்களிடத்தில் இஸ்லாமிய உணர்வு இருக்கிறது என்று சிந்திக்க தூண்டுகிறது சகோதரர்களை. அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுவது என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தொழுகையை நிலைநிறுத்துவது. அதனுடைய நேரத்தில் அப்படியே சென்று விடுவார்கள். எவ்வளவு பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, ஏன், அல்லாஹ் மஸ்ஜிதிலே அழைப்பு கொடுத்து விட்டான். அல்லாஹு அக்பர், என்ன அழைப்பு, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று அல்லாஹுடைய அழைப்பு மஸ்ஜிதிலே வந்துவிட்டது. இதற்கு பிறகு என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் துன்யாவுடைய அற்ப காசுகள், அற்ப பொருட்கள், கேவலமானவை. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்போது இந்த துன்யாவுடைய செல்வம் பழிக்கப்படுகிறது தெரியுமா, இந்த துன்யாவுடைய செல்வம் எப்போது பழிக்கப்படுகிறது தெரியுமா, எப்போது இந்த துன்யாவுடைய செல்வம் மனிதனுக்கு மறுமையை மறக்க வைக்கிறதோ, இந்த துன்யாவுடைய செல்வம் மனிதனை மறக்கும்படி தள்ளுகிறதோ, அப்போது இந்த துன்யாவுடைய செல்வம் அல்லாஹுவால் சபிக்கப்படுகிறது. இந்த துன்யாவின் செல்வத்தை அடைந்தவன் அல்லாஹுவால் சபிக்கப்படுகிறான். கேவலமானவனாக, ஒரு நஜிசை தன் கையில் எடுத்தவனாக அல்லாஹ்வின் முன்னிலையிலே கருதப்படுகிறான். ஆனால் இந்த செல்வத்தால் மறுமையை நினைத்தவன், இந்த செல்வத்தால் மறுமையை வாங்கியவன் அப்து ரஹ்மான் இப்னு அவுஃபை போன்று, உஸ்மான் இப்னு அஃபானை போன்று, ஜுபைர் இப்னு அவ்வாமை போன்று, அந்த நபி தோழர்களை போன்று, அவர்களில் அவர்களுடைய வழியில் வந்த அந்த சிறப்பிற்குரிய நல்லவர்களை போன்று, இந்த செல்வத்தை மறுமைக்காக யார் செலவு செய்தார்களோ, அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அல்லதீன யுன்ஃபிகுனா அம்வாலஹும் பில்லைல் வன்னஹார் சிர்ரன் வஅலானியா ஃபலஹும் அஜ்ருஹும் இன்ட ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இன்று நீங்கள் சம்பாதிப்பது என்ன, இன்று நம் மக்கள் சம்பாதிப்பது என்ன, பொய்கள் எத்தனை, புரட்டுகள் எத்தனை, எத்தனை ஹராம்கள், எத்தனை சந்தேகத்திற்கிடமான செயல்கள் எல்லாம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சம்பாதித்தார்கள். எப்படி சம்பாதித்திருப்பார்கள், ஹலாலை முழுமையாக பேணி அல்லாஹ்வின் நல்லடியார்களிலே ஒருவர், ஒரே நாளையிலே 40,000 தீனார்களை சம்பாதித்தார்கள். ஒரு நாளையிலே எவ்வளவு பெரிய லாபம் அவர்களுக்கு கிடைத்தது, 40,000 தீனார்களை, தங்க காசுகளை சம்பாதித்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா, வீட்டுக்கு எடுத்து சென்றார்களா, தங்களுடைய குடும்பத்திற்காக சொத்து வாங்கினார்களா, தங்களுடைய பிள்ளைகளுக்காக, பேரன்களுக்காக அவர்கள் ஏதாவது நிலங்கள் வாங்கினார்களா, மதீனாவின் சுற்றுப்புறங்களிலே 10,000 தீனார்களை எடுத்து சென்று ஏழைகளின் வீடுகளுக்கு கொடுத்தவர் யார் என்று தெரியாமல் கொடுத்து விட்டு வந்தார். எப்படி 10,000 தீனார்களை எடுத்து சென்று கொடுத்தவர் யார் என்று தெரியாமல் கொடுத்து விட்டு வந்தார். 10,000 தீனாரை மதினாவின் தெருக்களில் நின்று கொண்டு, வாருங்கள் யாருக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லுங்கள் என்று தர்மம் செய்தார். 10,000 தீனார்களை பகலிலே கொடுத்தார், 10,000 தீனார்களை இரவின் இருட்டிலே கொடுத்தார், 40,000 தீனார்களையும் அன்றே அவர் செலவழித்து விட்டார். எங்கே செலவழித்தார், தனக்கு பங்களா வாங்குவதிலா, தனக்கு வீடு கட்டுவதிலா, தன்னுடைய சுகத்திலா 40,000 தீனார்களையும் முஸ்லிம்களின் ஏழைகளுக்காக செலவு செய்தார். இவரை அல்லவா புகழ்ந்து அல்லாஹ் சொன்னான் அவனுடைய குர்ஆனிலே, மூமின்கள் யார் தெரியுமா, அந்த மூமின்களின் வியாபாரிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அவர்கள் காலையிலே பகலிலே தர்மம் செய்வார்கள், அவர்கள் இரவிலே தர்மம் செய்வார்கள், அவர்கள் ரகசியமாக தர்மம் செய்வார்கள், அவர்கள் பகிரங்கமாக தர்மம் செய்வார்கள். இவர்களுடைய கூலி இவர்களுக்கு நிச்சயம் உண்டு, இவர்களுக்கு பயம் கிடையாது, இவர்களுக்கு கவலை கிடையாது. அல்லாஹு அக்பர். எத்தகைய புகழை அல்லாஹ் சொல்கிறான், எத்தகைய சான்றிதழை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு கவர்னர் கொடுக்கின்ற சான்றிதழ் அல்ல, ஒரு முதலமைச்சர் கொடுக்கிற சான்றிதழ் அல்ல, ஒரு நாட்டின் முதல் மந்திரி கொடுக்கிற சான்றிதழ் அல்ல. யார் கொடுக்கிற சான்றிதழ்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கொடுக்கிற சான்றிதழ். அடுத்து சொல்லுகின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே நாம் அடுத்து மற்றொரு கேள்வியை நம் சமூகத்திடத்திலே நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளும் நிர்பந்தத்திலே இருக்கிறோம். இந்த மூமின்கள் யார், இவர்களுடைய செல்வம் எப்படி இருக்கும்? ஜகாத்து கொடுப்பதிலிருந்து இவர்களை மறக்க வைக்காது. என்ன சொல்கிறார்கள், எங்களுடைய பிசினஸ் கணக்கே இன்னும் பார்க்க முடியல, எங்க ஜகாத் எடுத்து ஒதுக்குறது, எங்களுடைய இன்னும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யவில்லை, ஜகாத்தை எப்படி நாங்கள் ஒதுக்குவது? எத்தனை முஸ்லிம் செல்வந்தர்கள் ஜகாத்தை சரியான முறையில் கணக்கிட்டு தன்னுடைய மொத்த வருமானத்தையும் தன்னுடைய பிசினஸினுடைய மொத்த கேபிட்டலையும் அந்த பொருட்களையும் கணக்கிட்டு துல்லியமாக அல்லாஹ் எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு சொல்லி இருக்கிறானோ என்று கணக்கிட்டு கொடுக்கிற எத்தனை முஸ்லிம்கள் என்று இருக்கிறார்கள்? ஒவ்வொரு செல்வந்தரும் தன்னை பற்றி கணக்கெடுத்தால் போதும், தன்னுடைய நிலைமையை பற்றி ஆராய்ந்தால் போதும், இன்று முஸ்லிம்களுடைய ஏழைகள் மாற்றார்களிடத்திலே சென்று பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவர்கள் பேங்குகளிலே சென்று தங்களுடைய படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய கேவலமான நிலை உருவாகி இருக்காது. முஸ்லிம்களிலே கடன்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்காது. அவர்கள் இன்சூரன்ஸை தேடுவதற்குண்டான ஒரு நிர்பந்தம் இருந்திருக்காது. ஆனால் நடப்பது என்ன, எத்தனை முஸ்லிம் ஏழைகள் தங்களின் பிள்ளைகளின் படிப்புக்காக வட்டிக்கு பணம் கொடுக்கும் பேங்குகளை அணுகிறார்கள். சிறு தொழில் செய்யும் எத்தனை முஸ்லிம்கள் பேங்குகளை அணுகி வட்டிக்கு பணம் வாங்குகிறார்கள். இவர்கள் செய்வது தவறு குற்றம் என்பதிலே மாற்று கருத்து இருக்காது. ஆனால் இவர்கள் இப்படி நிர்பந்திக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? முஸ்லிம் செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்திலே ஜகாத்து கொடுக்காதது ஒரு புறம், தர்மம் செய்யாதது ஒரு புறம், இன்னொரு புறம் தாங்கள் சம்பாதித்த செல்வங்கள் எல்லாம் தாங்கள் சுகபோகமாக அனுபவிப்பதற்குத்தான் என்ற நோக்கத்திலே அந்த செல்வங்களை அனாச்சாரத்திலே ஆடம்பரமான வாழ்க்கையிலே சுகபோகமான வாழ்க்கையிலே கொட்டி கரியாக்குவதுதான் காரணம். சகோதரர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் இந்த வியாபாரத்தையோ பொருளீட்டுவதையோ தடுக்கவில்லை, அல்லாஹ் இந்த கல்விகளை தடுக்கவில்லை. ஆனால் நம் சமூகத்தின் நிலைமையை பார்க்கிறோம். இன்றைய இத்தனைய பள்ளிக்கூடங்கள், இத்தனைய முஸ்லிம்களுடைய கல்லூரிகள் சயின்டிஸ்டுகளை உருவாக்கி இருக்கின்றன, கம்ப்யூட்டரிலே திறமையான கம்ப்யூட்டர் நிபுணர்களை உருவாக்கி இருக்கின்றன, மருத்துவர்களை உருவாக்கி இருக்கின்றன, இன்னும் பல தொழில்களிலே திறமையான முஸ்லிம் வாலிபர்களை உருவாக்கி இருக்கின்றன. ஆனால் நாம் கேட்பது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணக்கூடிய ஒரு கல்விமானை, ஒரு ஆராய்ச்சியாளனை, மார்க்கத்தை குறிக்கோளாக கொண்ட ஒரு மருத்துவரை, ஒரு இன்ஜினியரை, ஒரு அட்வொகேட்டை, நான் ஒரு முஸ்லிம், முஸ்லிம் என்றால் இப்படித்தான் இருப்பேன், இது என்னுடைய அடையாளம், என்னுடைய ஆடை, என்னுடைய முகம், என்னுடைய தொழிலே, இது இஸ்லாத்தின் அடையாளம் என்று காட்டக்கூடிய கல்விமான்கள் எங்கே? தன்னுடைய உண்மையை கொண்டு, தன்னுடைய பரிசுத்தத்தை கொண்டு, தன்னுடைய நேர்மையை கொண்டு இஸ்லாத்தை அடையாளம் படுத்தக்கூடிய வாலிபர்கள், இஸ்லாத்தை அடையாளம் படுத்தக்கூடிய தொழிலிலே கல்வியிலே முன்னேறியவர்கள் எங்கே? இதுதான் நம்முடைய கேள்வி. நீங்கள் என்ன செய்துவிட முடியும்? கல்லூரிகளா? அவர்களுக்கு சம்பாதிப்பதற்குண்டான வழியை உருவாக்கி விட்டீர்கள். வித்தியாசம் என்ன? இவன் படித்துவிட்டு அரசாங்க வேலைக்கு வந்தால் இவனும் லஞ்சம் வாங்குகிறான், இவனும் ஏமாற்றுகிறான், இவனும் புரட்டு செய்கிறான், ஏமாத்துகிறான், ஒன்றை சொல்லி ஒன்றை செய்கிறான். இவரும் இன்ஜினியர், அப்துல்லா என்ற பெயரிலும் இன்ஜினியர் இருக்கிறார், ராமசாமி என்ற பெயரிலும் இன்ஜினியர் இருக்கிறார். இரண்டு பேருக்கும் இடையிலே பெயரை தவிர ஒரு வித்தியாசம் இல்லை. முஸ்லிம்களுடைய தொழில் நிபுணர்களும் இருக்கிறார்கள், அந்த முஸ்லிம்களிலே பெரிய பொருள் அதிபர்களும் இருக்கிறார்கள், காஃபிர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இருவருடைய செயல்பாடு என்ன? இவரும் கலப்படம் செய்கிறார், இவரும் ஏமாற்றம் செய்கிறார், இவரும் இரண்டாம் நம்பர் பில் போடுகிறார். எல்லா விதமான செயல்பாடுகளும் இவரிடத்தில் இருக்கிறது. இந்த சாராரிடத்தில் இருப்பதை போன்றென்றால் இவன் செல்வந்தனாக இருப்பதால் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன பலன்? இவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து, இவருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து, இவருக்கு அல்லாஹ் இந்த கல்வியை கொடுத்ததால் என்ன பலன்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் அவன் எப்படி இருந்தாலும் சரி, அவன் ஆலிமாக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, மருத்துவனாக இருந்தாலும் சரி, தன் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அழைப்பாளனாக, தன் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு அழைப்பாளனாக, அல்லாஹுவின் பணியாளனாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை அல்லாஹ் ஹராமாக்கவில்லை, அல்லாஹ் தடுக்கவில்லை, ஹலாலான முறையிலே சம்பாதியுங்கள். இந்த பொருளாதாரத்தால் மறுமையை மறந்து விடாதீர்கள், இந்த பொருளாதாரத்தால் உறவை துண்டித்து விடாதீர்கள். எத்தனை செல்வந்தர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தால் உறவை துண்டித்தவர்கள். நான் இப்போதெல்லாம் பெரிய படிப்பு படித்து விட்டேன், மாஸ்டர் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட். இனி இவர் தன்னுடைய ஏழை உறவினர்களை சென்று சந்திக்க மாட்டார், அவர்கள் தான் இவர்களை சந்திக்க வர வேண்டும். காரணம் என்ன? படிப்பு கூடிவிட்டது, பொருளாதாரத்திலே வளர்ந்து விட்டார். இனி இவர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஏழைகளை சந்திப்பதற்காக செல்ல மாட்டார், அவர்களுக்கு கொடுப்பதற்காக அல்லது அவர்களிடத்தில் சென்று சந்தோஷமான முறையிலே ஒரு மகிழ்ச்சியாக நாலு வார்த்தைகளை பேசுவதற்காக, அவர்களுடைய சுகநக நலன்களை விசாரிப்பதற்காக இவர் செல்ல மாட்டார். இவருக்கு என்ன? இந்த பணத்திற்கு ஏற்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அவர் இவருடைய அந்த பொருளாதாரத்திற்கு, இவருடைய படிப்புக்கு, இவருடைய தரத்திற்கு ஏற்ப இவருக்கு என்று நண்பர்கள் வந்து விடுவார்கள். அவர்களுடைய கார்களிலே சுற்றுவது, பீச்சுகளிலே சுற்றுவது, ஹோட்டல்களிலே சாப்பிடுவது, இதற்குத்தான் இனி அவருக்கு நேரம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? யார் உறவுகளை முறிக்கிறார்களோ அவர்கள் முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் உறவுகளை துண்டித்தார்களோ அவர்களை அல்லாஹ் காஃபிர்கள் என்று சொல்கிறான். அல்லதீன யன்குதூனா அஹ்தல்லாஹி மின் பஅதி மீஸாகிஹி வயக்தூனா மா அமரல்லாஹு பிஹி அய்யுஸல் வயுஃப்ஸிதூனா ஃபில் அர்தி. அல்லாஹ் மூன்று பண்புகளை காஃபிர்களுடைய குணம் என்று சொல்கிறான். ஒன்று, அல்லாஹ்வுடைய வாக்குகளை, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தங்களை முறிப்பது. இரண்டாவது, உறவுகளை துண்டித்து வாழ்வது. மூன்றாவது, பூமியிலே கலகம் செய்வது, பூமியிலே நிம்மதியை குலைப்பது. கண்ணியத்திற்குரியவர்களை பார்த்து, அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்தான் என்றால் இந்த செல்வத்தின் மூலமாக மறுமையை வாங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் பொருத்தத்தை வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று இந்த கல்வி நிறுவனங்கள், இன்னும் இது போன்று நூற்றுக்கணக்கான கல்வி நிறுவனங்கள் நம்முடைய முஸ்லிம்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு தேவை, அவசியம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த நிறுவனங்கள் வெறும் பொருளாதாரத்தை கொடுப்பதிலே அல்லது கல்வியை கொடுப்பதிலே மட்டும் நோக்கமாக இருந்தால் அந்த முஸ்லிம் நிறுவனங்களால் இஸ்லாத்திற்கு பலன் கிடையாது. அல்லாஹ் ஒரு காலத்திலே விட்டு வைப்பான், பிறகு ஒரு காலம் வரும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடிக்க நினைத்து விட்டால், அல்லாஹ் பிடித்தால் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். அல்லாஹ் சொல்லி, وكذلك اخذ ربك اذا اخذ القرى وهي ظالمه ان اخذه عليم شديد. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஆட்சியை கொடுக்கவில்லையா? மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தான். ஸ்பெயினுடைய ஆட்சியை நினைத்து பாருங்கள், இந்தியாவிலே அல்லாஹ் கொடுத்த முஸ்லிம்களுக்கு கொடுத்த ஆட்சியை நினைத்து பாருங்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு இஸ்லாத்தை குறிக்கோளாக வைக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தீனை குறிக்கோளாக வைக்கவில்லை என்றால், மறுமையை குறிக்கோளாக வைக்கவில்லை என்றால், இவனிடத்திலிருந்து வெகு விரைவில் அல்லாஹ் அந்த செல்வத்தை பிடுங்கி விடுவான். எத்தனை கல்லூரிகள், இந்த கல்லூரிகளிலே ஒழுக்கத்தை, மறுமையை, ஈமானை கற்பிப்பதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நிறுவனங்களுடைய பெயர்கள் இஸ்லாமிய அரபி பெயர்களாக இருப்பதை கொண்டு என் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாது, நாம் திருப்தி கொண்டு விட முடியாது. அந்த நிறுவனங்கள் முஸ்லிம்களால் நடத்தப்படுவது போன்று, அவற்றுக்கு முஸ்லிம்களுடைய பெயர்கள் வைக்கப்பட்டிருப்பதை போன்று அங்கே இஸ்லாமும் போதிக்கப்படுகிறதா? அங்கே மார்க்க ஒழுக்கம் கற்பிக்கப்படுகிறதா? அங்கே மறுமையை பற்றியான நினைவு, மறுமையை பற்றி உண்டான அச்சம், தக்குவா போதிக்கப்படுகிறதா? இந்த தக்குவாவை போதிக்காத நிறுவனங்கள், அது மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கின்ற மதரசாக்களாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதார கல்வியை சொல்லிக் கொடுக்கிற மற்ற கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை உருவாக்க முடியாது. முதலாவதாக புரியுதா சொல்றது? தக்குவாவை எந்த ஆசிரியர் கற்பிக்கவில்லையோ, அல்லாஹுவின் பயத்தை, மறுமையை பற்றி உண்டான நினைவை, அல்லாஹுவை பற்றி உண்டான அறிவை எங்கே கொடுக்கப்படவில்லையோ, அல்லாஹுவை பற்றி உண்டான முழுமையான அச்சத்தை எங்கே ஒரு மாணவனுக்கு போதிக்கப்படவில்லையோ, அது மதரசாக்களாக இருந்தாலும் சரி அல்லது பொதுவான கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, கண்ணியத்திற்குரியவர்களே, அவற்றால் இஸ்லாமுக்கு எந்த நன்மையும் கிடையாது. எத்தனை ஆலிம்களை நாம் பார்க்கிறோம், மதரசாக்களிலே படித்து வந்தவர்கள் மார்க்கத்தை விலை பேசுகிறார்கள், மார்க்கத்தை விற்கிறார்கள், மறுமையை மறந்துவிட்டு எப்படி வட்டியிலே அல்லது வேறு விதமான ஹராமான தொழிலை கொண்டு ஒரு முஸ்லிம் செல்வந்தன் பொருளை சம்பாதிக்கிறானோ, அதுபோன்று மார்க்கத்தை விட்டு பிதாத்துகளிலே அனாச்சாரங்களிலே ஷிர்கான காரியங்களிலே மார்க்கத்தை படித்தவன் கல்விமான், குர்ஆனை கற்றவன் என்று சொல்கிற ஆலிம்கள் எத்தனை பேர் செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மதரசாக்களோ அல்லது மற்ற கல்வி நிறுவனங்களோ என்பதை பார்த்து நாம் எந்த சட்டத்தையும் சொல்ல முடியாது. நமக்கு தேவை என்ன? நமக்கு தேவை மார்க்கம் போதிக்கப்பட வேண்டும். இன்று பொதுவாக முஸ்லிம்களுடைய நிலைமை, முஸ்லிம் மாணவர்கள் பிளஸ் டூ முடித்து விட்டார்கள், அடுத்து டென்த் முடித்து விட்டார்கள், பிளஸ் டூ முடித்து விட்டார்கள், இப்போது அவர்களை எந்த கல்வியிலே சேர்ப்பது, எந்த கல்விக்கூடத்திலே சேர்ப்பது என்று மிகப்பெரிய ஒரு மன போராட்டம். எங்கே கொண்டு போய் சேர்ப்பது என்ன பார்க்கிறார்கள், எந்த காலேஜில் படித்தால் உடனடியாக, அதுக்கு என்ன சொல்வாங்க, பிளேஸ்மெண்டா, உடனடியாக வேலை வாய்ப்பு இருக்கும், எங்கே படித்தால் உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ, உடனடியாக அந்த தொழில் நிறுவனங்களை வந்து இவர்களை பார்த்து இவர்களிடத்திலே அந்த இன்டர்வியூ செய்து இவர்களை தொழிலுக்கு எடுத்துக்கொள்வார்கள். அதற்காக வேண்டி 5 லட்சம் கொடுத்தாலும் பரவாயில்லை, 10 லட்சம் கொடுத்தாலும் பரவாயில்லை, என்ன செய்தாலும் பரவாயில்லை. ஆனால் அதே சமயத்திலே இந்த கல்லூரியிலே என்னுடைய மகன் சேர்ந்தால் இவனுடைய மறுமை என்னவாகும், இவனுக்கு அங்கே தொழ முடியுமா, இவனால் அங்கே ஜும்ஆ தொழ முடியுமா, இவனுடைய இஸ்லாமிய ஒழுக்கத்தை இவன் பாதுகாக்க முடியுமா, இவனுடைய கற்பை இவன் பாதுகாத்துக் கொள்வானா, கெட்ட பழக்கங்களிலிருந்து இவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? இன்று நாட்டிலே ஒரு பெரிய சர்வேவை பார்த்தால் பள்ளிக்கூடத்திலும் சரி அல்லது கல்லூரிகளிலும் படிக்கின்ற மாணவர்களிலும் சரி, எத்தனை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், எத்தனை மாணவர்கள் தன்னோடு படிக்கின்ற அல்லது தனக்கு அருகிலே படிக்கின்ற பள்ளிக்கூட அல்லது காலேஜ் மாணவிகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கின்றனர். எப்படி இது, இதற்கு காரணம் என்ன? பொருளாதாரத்தை கொடுத்தீர்கள், அந்த மகன் படிப்பதற்காக செலவழித்தீர்கள், அவனுக்காக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கட்டி காத்த அனைத்தையும் அவனுக்காக நீங்கள் கொடுத்தீர்கள், ஆனால் என்ன பலன்? துன்யாவுடைய டிகிரியை கொடுத்தீர்கள், துன்யாவுடைய படிப்புக்காக செலவு செய்தீர்கள், ஆனால் அவனை மறுமையிலே ஒரு நரகவாதியாக ஆக்கிவிட்டீர்களே. ஒருவனுடைய கற்பு ஒருமுறை பாழாகிவிட்டால், ஒருவனுடைய ஒழுக்கம் ஒருமுறை பாழாகிவிட்டால், கரைபடிந்து விட்டால், பிறகு என்ன வாழ்க்கையிலே சிந்தித்து பாருங்கள். குடிப்பவர்களாக, விபச்சாரத்தில் செல்பவர்களாக, இன்னும் எத்தனை பெரும் பாவங்களிலே அந்த கல்லூரிகளிலே தங்குகிற காலத்திலே அவன் தள்ளப்படுகிறான் சக நண்பர்களின் மூலமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மாணவர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை பற்றி நாம் கவலைப்படுவது அவசியம் என்பதை மார்க்கம் மறுக்கவில்லை, ரிசுக்குடைய தேவையை மார்க்கம் மறுக்கவில்லை, ஆனால் அந்த ரிசுக்குடைய தேவைக்காக மறுமையை பாழ்படுத்திவிட வேண்டாம், அந்த ரிசுக்குடைய தேவைக்காக அல்லாஹுவின் சட்டங்களை மீறிவிட வேண்டாம். அல்லாஹ் எப்போது கோபப்படுகிறான் தெரியுமா? அல்லாஹுடைய கோபம் எப்போது ஏற்படுகிறது தெரியுமா? ஒரு நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், முதல் ரசூல் நூஹுக்கு அல்லாஹ் சொன்னான், கடைசி தூதர் முஹம்மதுக்கும் அல்லாஹ் சொல்ல சொன்னான், குல் இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அதா